SBS வானொலியுடன் இணைந்துள்ளமைக்கு நன்றி. நமது முழு நிகழ்ச்சிகளையும் எவ்வாறு செவிமடுக்கலாம் என்று அறிந்து கொள்ள sbs.com.au/tamil என்ற இணையதளத்திற்கு செல்லுங்கள்.
வணக்கம் பொள்ளாச்சி நசன்.
வணக்கம் ஐயா.
முதலிலே உங்களுடைய பெயர் எனக்கு சற்று உறுத்துகிறது. நசன் என்ற பெயர் உங்களுக்கு எப்படி வைக்கப்பட்டது?
என்னுடைய உண்மையான பெயர் மா நதேசன். என்னுடைய பெயரில் கூட யாரும் டே என்று அழைக்கக்கூடாது என்று டேயை எடுத்தேன். எனவே நடேசன் என்பது நசனாக மாறியது. நான் பொள்ளாச்சியில் இருக்கிறேன், எனவே பொள்ளாச்சி நசன் என்று அழைக்க ஆரம்பித்தேன்.
சரி, பொள்ளாச்சியில் இருந்து கொண்டு நீங்கள் ஒரு புதிய தமிழ் கற்பிக்கும் முறையை அறிமுகப்படுத்த விரும்புகிறீர்கள். இந்த கற்பிக்கும் முறையை பற்றி சற்று விரிவாக எமது நேயர்களுக்கு சொல்லுங்களேன்.
தமிழ் கற்பித்தல் என்பது மிக மிக இன்றியமையாதது. இன்றைய தேவை பள்ளியில் நாம் படித்தோம் என்றால் 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் படித்த மாணவனால் கூட தமிழ் செய்தித்தாளை படிக்க முடியவில்லை. நான் ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் முதுநிலை விரிவுரையாளராக இருந்தேன். அப்பொழுது பள்ளியில் மாணவர்கள் படிக்க முடியாத நிலை இருந்த பொழுது அவர்களுக்கு எப்படியாவது உதவ வேண்டும் என்ற நிலையில் அட்டைகளை உருவாக்கினேன். மொத்தமாக 32 அட்டைகள் உள்ளன நான் உருவாக்கியதில். அந்த 32 அட்டைகளை பயன்படுத்தி கற்பித்தால் 30வது நாள் யார் வேண்டுமானாலும் செய்தித்தாளை படிக்கலாம். ஒரு அட்டைக்கு அரை மணி நேரம் போதும். ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் நாம் சொல்லிக் கொடுத்தாலே போதும். அது என்ன அதிசயமாக இருக்கிறது என்று எல்லோரும் கேட்கிறார்கள். அந்த அட்டையில் பாடத்திட்டத்தில் மாணவர்கள் எங்கெங்கெல்லாம் தடுக்குகிறார்களோ, எங்கெங்கெல்லாம் அவருக்கு சிரமமாக இருக்கிறதோ, அதை எல்லாவற்றையும் நீக்கி முழுமையாக மாணவர்கள் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அந்த அட்டைகளை வடிவமைத்துள்ளேன். வழக்கமாக மாணவர்கள் ஒற்றெழுத்துதான் தடுமாறுவார்கள். எனவே முதல் அட்டையிலே என்று சொல்லிக் கொடுத்ததோடு சேர்த்து ஒற்றெழுத்தையும் சேர்த்து சொல்லிக் கொடுப்பேன். எழுதுவது அவர்களுக்கு எளிமையாக இருக்கும். அதற்கு அடுத்தது அதன் தலையில் புள்ளி மட்டும் நீ தலை போடு, இன்னொரு எழுத்தாக மாறிவிடும் ஒற்றெழுத்து. ஆக இரண்டு எழுத்தாக இணைத்து இணைத்து கற்பித்துக் கொடுப்போம். மொத்தமாக இருக்கக்கூடிய அந்த உயிர்மை எழுத்துக்கள் 18 எழுத்துக்களையும் எழுத்தினுடைய வடிவமைப்பு வகையில், அப்படி என்று பார்த்தால் 3 வடிவமைப்புக்குள் அந்த 18 எழுத்துகளையுமே நாம் சொல்லிக் கொடுத்துடலாம். அந்த 3 எழுத்துகளில் முதல் எழுத்து கொஞ்சம் மேல போட்டோம்னா ஒரு சுழி சுழிச்சோம்னா மா, மேல அழிச்சோம்னா அதுபோல அடுத்த நிலையில் கொஞ்சம் வளைச்சம் என்றால் ச, இன்னும் கொஞ்சம் வளைச்சம் என்றால் ச, கொஞ்சம் நீட்டி வளைத்தால் ச, நடுவில் இருக்க அழித்தல் ம, கொஞ்சம் சாய்த்தால் ர. ஆக அதில் ஒரு 6 எழுத்துகள் வரும். அதற்கு அடுத்தது வ, இரண்டு பக்கமும் கொஞ்சம் அமைக்கினால் அவர்கள்தான் தமிழில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள். ஆக எழுத்தினுடைய வடிவத்தை மனதில் வைத்துக் கொண்டு மாணவர்களுக்கு எளிமையாக புரியக்கூடிய வகையில் அந்த அட்டைகள் வரிசைப்படுத்தியிருக்கின்றேன். முதல் வரிசைப்படுத்தது, பிறகு ஒரு எழுத்து அதனுடன் சேர்த்து ஒரு ஒற்றெழுத்து. அப்படி ஒவ்வொரு அட்டைக்கும் ஒரு எழுத்து ஒரு ஒற்றெழுத்து என்று வரிசைப்படுத்தி 18 அட்டைகளை உருவாக்கி கொண்டேன். 18 நாட்கள் அந்த அட்டைகளை மட்டும் சொல்லிக் கொடுத்தாலே போதும், மாணவர்களுக்கு 18 உயிர்மை எழுத்தும் 18 ஒற்றெழுத்தும் தெரியும். இந்த அட்டையில் முக்கியமாக நான் சொல்வது என்ன என்றால், எழுத்தை இணைத்து படித்தல், இது தமிழ் பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய எந்த முறையிலுமே இது பயன்படுத்துதல் கிடையாது. எழுத்து தெரிந்து கொண்டார்கள். எழுத்து தெரிந்த பிறகு அந்த 2 எழுத்துகளை இணைத்து படிக்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு எந்த பாடத்திட்டத்திலுமே இல்லை. அதனால்தான் மாணவர்கள் படிப்பதற்கு மிக சிரமப்படுகிறார்கள். ஆக இந்த அட்டையில் முதல் 2 எழுத்துக்களை ஒரு அட்டையில் சொல்லிக் கொடுத்த பிறகு 2வது அட்டையில் ஆக 2 அட்டைகளை அவர்கள் முடித்து விட்டார்கள் என்றால் 4 எழுத்துகள் அவருடைய மூளைக்குள் பதிந்துவிடும். பிறகு இந்த 4 எழுத்துக்களை கொண்டு உருவாகக்கூடிய 2 சொற்களை நான் இங்கே வரிசைப்படுத்தியிருக்கேன். அட்டையினுடைய பின்பகுதியில் 2 எழுத்துகளாக இணைத்து இருப்பதை படிங்கன்னு சொன்னா அந்த மாணவர்கள் உடலில் தடுமாறுவார்கள். பிறகு ஒரு 4-5 அட்டைகளுக்குள் 2 எழுத்துக்களை இணைத்து படிக்கக்கூடிய நுட்பம், அது மிக மிக முக்கியமானது. அந்த நுட்பம் அவர்களுடைய மூளைக்குள் பதிந்துவிடும். எனவே அவர்கள் எதை கொடுத்தாலும் படித்து விடுவார்கள். 2 எழுத்தாக ஒரு பெரிய சொல்லாக இருந்தால் கூட 2 எழுத்தாக குறித்துக் கொண்டு அவர்கள் படிப்பதற்கு அவர்களுக்குள் தயாராகிவிடுவார்கள். எனவே அது மிக எளிமையாக அவர்களுக்குள் பதிந்துவிடும். மேலும் இந்த அட்டையில் கற்பிக்கக்கூடிய முறையில் ஒரு புதிய யுக்தியை நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் மாணவர்கள் படித்து விட்டார்கள், தயாரித்து படித்து விட்டார்கள். படித்த பிறகு அவர்கள் படித்தார்களா இல்லையா என்று பார்ப்பதற்கு இதுவரை உலகத்திலேயே நாம் பார்ப்பது ரீகால் என்று சொல்லுவோம், அதை நினைவு கொடுத்தல், மீள்பார்வை. அந்த ரீகால் என்பதற்கு எல்லோரும் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க அல்லது எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. இரண்டுமே மனப்பாடத்தினுடைய அடிப்படையாக அமைந்ததுதான். இது ரீகால் சரியில்லை என்று நான் முடிவு செய்தேன். 2 எழுத்துக்களை கற்பித்த பிறகு மாணவர்கள் கையில் செய்தித்தாளை கொடுத்தது, பழைய செய்தித்தாள். புத்தகங்கள் என்றால் அது குறிப்பிட்ட வடிவத்தில் இருக்கக்கூடிய எழுத்துருக்களை மட்டுமே உடையதாக இருக்கும். ஆனால் செய்தித்தாளில் பல்வேறு வகையான எழுத்துக்கள், சிறிய எழுத்து, பெரிய எழுத்து, வண்ண எழுத்து, இப்படி மாறி மாறி இருக்கும். அதனால மாணவர்களுக்கு வந்து நிறைய பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே எழுத்துக்களை அறிமுகம் செய்து அவர்கள் அறிந்து கொண்ட பிறகு மேல் பார்வை என்ற அந்த நிகழ்ச்சிக்கு செய்தித்தாளை கையில் கொடுத்து அந்த எழுத்துக்களை வட்டமிடுங்கள் என்று சொல்லுவோம். வட்டமிடுங்கள் என்று சொன்னால் மாணவர்கள் வழக்கமாக அலைந்து தேடுவார்கள், அப்படி தேடக்கூடாது. வரியொற்றி தேடுதல் என்று நான் சொல்லுவேன். வரியொற்றி என்றால் ஒரு வரி எடுத்துக்கொண்டு இருக்குதா 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 மறைமுகமாக அவர்கள் மூளை கொண்டு வெவ்வேறு வகையான எழுத்துக்கள் தீர்ந்து கொண்டே இருக்கும். இல்ல 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 இருக்கு அப்படின்னு அவங்க ஊக்கமாக உற்சாகமாக பிரித்துக் கொண்டு அந்த எழுத்தை வட்டமிடுவார்கள். அப்ப இது கல்வியில் வந்து மிக 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 முக்கியமானது. எந்த மாணவர்கள் ஆர்வத்தோடு அவர்கள் வட்டமிட்டால் தான் நினைச்சார்கள். அது மட்டுமல்லாமல் கற்றுக்கொள்ளாத எழுத்துக்களுடைய வரிவடிவங்கள் கூட அவர்கள் மூளையில் கொஞ்சம் கொஞ்சமாக பறிந்து கொண்டு வரும். பகுதியில் அவர்கள் படிக்கும் பொழுது அது எளிமையாக வரிவடிவம் அவர்களுடைய நிலையில். எனவே இந்த மூன்று முறைகளை நாம் பார்க்கிறோம். எழுத்து அறிமுகம், எழுத்தை இணைத்து படித்தல், அதற்கு அடுத்தது எழுத்தை செய்தித்தாளில் மேல் பார்வை செய்தல். இந்த மூன்று செயல்கள் தான் இந்த அட்டையில் இருக்கக்கூடிய மிக 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 முக்கியமான ஒன்று.
சரி, இந்த மூன்று முறையிலும் எழுத்துக்களை படித்தால் மட்டும் தமிழ் படித்தது போல் ஆகிவிடுமா?
அல்ல அல்ல, தமிழ் எழுத்துக்கள் அவர்கள் மூளையில் உள்வாங்கி அவர்கள் எழுத்துக்களை பதிய வைத்து இரண்டு எழுத்துக்களை இணைத்து படிக்கக்கூடிய எண்ணம் அவர்களுக்குள் இருந்தால்தான் படித்தல் என்ற நிகழ்ச்சி அனைத்து சரியாக நடக்கும். அந்த இரண்டு எழுத்துக்களை இணைத்து படித்தல் என்பது நம் பாடத்திட்டத்தில் எங்கேயுமே இல்லை. வெறும் சொற்களை தான் நாம் கொடுக்கிறோம். இந்த சொற்கள் அல்ல, கற்றுக்கொண்ட இரண்டு எழுத்துக்களை ஒவ்வொரு அட்டைக்கு பின்பகுதியிலும் மூன்று அட்டையனுடைய எழுத்துக்கள் ஒரு அட்டையனுடைய பின்பகுதியில் வரும். அந்த இரண்டு இரண்டு எழுத்தாக பாருங்கள், இற்ற அது இரு என்றுதான் நாம் படிப்போம். ஆனா இணைத்து படிக்கும் போது கற்ற மற்ற மற்ற என்று இற்ற என்று படிப்போம். இரண்டு இரண்டு எழுத்தை இணைத்து படிப்பதற்குரிய வாய்ப்பு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எந்த தமிழ் பாடத்திலுமே கிடையாது. அது இருந்தால்தான் அந்த மாணவர் தான் எளிமையாக படிக்க முடியும், இல்லை என்றால் படிக்க முடியாது.
நாம் கேட்டுக்கொண்டிருப்பது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் தமிழ் கற்பிப்பதற்கு ஒரு புதிய முறையை அறிமுகப்படுத்தியிருக்கும் பொள்ளாச்சி நசன்.
சரி, கல்வித்துறையை எடுத்துக்கொண்டால் பல கல்வி திட்டங்கள் பல ஆராய்ச்சிகளின் பின்னர் தான் வடிவமைக்கப்படுகின்றன, உருவாக்கப்படுகின்றன, கல்வி ஆசிரியர்கள் பயிற்றப்படுகிறார்கள். நீங்கள் எந்த அடிப்படையில் இப்படியான ஒரு சிந்தனையில் அல்லது இந்த முயற்சியில் ஈடுபட்டீர்கள்?
இந்தியாவை பொறுத்தவரை NCERT தேசிய கல்வி மையம் அவர்கள் தான் இந்த எழுத்து. ஏனென்றால் நாம் முன்பு வந்து ஆனா அவனா இளையனா என்று எழுத்துக்களைத்தான் முதலில் சொல்லிக் கொடுக்கும். ஆனால் NCERT என்ற அமைப்பு வந்த பிறகு எழுத்து எழுது முறையில் எளிமைப்படுத்தி தாயிலிருந்து சொல்லிக் கொடுப்பது என்று ஆரம்பித்தார்கள். அது ஒரு பெரிய வேறுபாடு. ஈழத்திலும் சிங்கப்பூரிலும் இன்றும் ஆவலில் தான் ஆரம்பிக்கிறார். ஆனால் இங்கு வந்து எழுது முறையை எளிமைப்படுத்தி தாவலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய அந்த செய்திகளை சொல்கிறார். இருந்தாலும் நான் கூட ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் முதல்நிலை விரிவுரையாளராக 25 ஆண்டுகள் நான் பணி செய்திருக்கிறேன். நிறைய பாடத்திட்டங்களை வடிவமைத்திருக்கிறேன். ஆனால் அங்கெல்லாம் நாம் என்ன நினைக்கிறோமோ அதை செய்ய முடியாது. அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதற்கு தகுந்தது போல் உருவாக்க முடியும். மாணவர்களுக்கு இந்த இடர்பாடு இருக்கிறது, இதை கொடுத்தால் போகும் என்று சொன்னால் அதை உள்வாங்க அவர்களை வைப்பதற்குள் நாம் சிரமப்பட வேண்டும். மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது என்று அந்த வசதியில் சொல்லிக் கொடுப்போம். அதற்கு அடுத்ததாக பாடமுறைகளிலேயே வரிசை தான் வருகிறது. பெரும்பாலான மாணவர்கள் உப்பு வரிசையை சொல்லிக் கொடுக்கும் பொழுது உருவாகக்கூடிய எழுத்துக்கள் புதிய வடிவம் பெறுகின்றன. இந்த புதிய வடிவம் என்பது மாணவர்களால் உள்வாங்க முடியாது. அதனால் அதற்கு பிறகு நாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய எந்த எழுத்துக்கும் மாணவர்களுக்கு பதிவதில்லை. எனவே நான் உருவாக்கியுள்ள முறையில் உப்பு என்ற அந்த எழுத்து வரிசை நீர்மையாக சொல்லிக் கொடுப்பேன். இதுதான் என்னுடைய முறையில் நான் நீர்ம எழுத்துக்களுக்கு வைத்திருப்பது. அத 32 அட்டைகள்ல 26வது அட்டை 27வது அட்டை வரும்பொழுது மாணவர்கள் செய்தித்தாளை படிப்பதற்கு அதிகமாகிவிடுவார். ஆக இதுதான் இந்த முறையில் இருக்கக்கூடிய ஒரு புதிய செய்தி.
சரி, இந்த முறையை யாராவது பயன்படுத்துகிறார்கள்? ஐயா,
நிறைய பேர் பயன்படுத்தி. நான் 3 நிலைகளாக வடிவமைத்திருக்கிறேன். ஒன்று வந்து 30 வகுப்புகளில் மாணவர்களுக்கு எழுத்து அறிமுகம், எழுத்தை இணைத்து படித்தல், செய்தித்தாள் கொடுத்தால் படித்தல், இந்த நிலை என்பது நிலை 1 என்று நான் வடிவமைத்திருக்கிறேன். 30 நாள்களில் எந்த செய்தித்தாளை எதை கொடுத்தாலும் அவர்கள் படிப்பார்கள். நிலை 2 என்பது 60 வகுப்புகள். ஒவ்வொரு மாணவர்களுக்கும் வெவ்வேறு சூழல் இருக்கு. இங்கிலாந்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு சூழல் இருக்கு, அமெரிக்காவில இருக்கிற ஒரு சூழல் இருக்கு, ஆஸ்திரேலியாவில ஒரு சூழல் இருக்கு, இந்தியாவில ஒரு சூழல் இருக்கு. ஆனா நான் இந்தியாவில உருவாக்குற பாடத்திட்டத்தை எழுதி கொண்டு அமெரிக்காவில நடத்த முடியாது. அதனால முதல்ல அவங்களுக்கு படிப்பதற்கு உருவாக்கிய பிறகு நிலை இரண்டு என்பதில் சூழலில் இருக்கக்கூடிய சொற்கள் அறிவிக்கும் அப்படி என்று நான் அந்த பாடத்திட்டத்தை எழுதியிருக்கிறேன். பெரிய ஒரு 10 சூழலை உருவாக்கி அந்த 10 சூழலில் இருக்கக்கூடிய சொற்களை நாம அறிமுகப்படுத்தி இந்த சொற்களை தொடர்களாக மாற்றுதல். அவர்கள் வந்து எதை பார்க்கிறார்களோ அதை பற்றி பேசுவதற்கு அவர்களுக்கு தெரியும், பார்க்கக்கூடியதை பற்றி எழுதுவதற்கு அவர்களுக்கு தெரியும். அதைதான் நாம் இரண்டாவது இதுல சொல்றோம். காலை எழுந்ததுல இருந்து இரவு படுக்கும் வரை நீ என்ன செய்யற அப்படின்னு மாணவர்களை கேட்டோம்னா அவங்க வழக்கமா ஒவ்வொன்றாக அவங்களுக்கு தெரிந்த மொழியில சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதற்கு சொல் தமிழ்ல இதுதான், அதற்கு சொல் இதுதான் என்று சொல்லிக்கிட்டே வந்தா பெரும்பாலான வினைச்சொற்கள் வந்துடும். அப்ப அவர்களால் எளிமையாக ஒரு 60 வகுப்புகளில் தான் நினைத்ததை எழுத முடியும். என்ன பார்க்கிறோமோ அதை பற்றி இவர்களால் விரிவாக விளக்கமாக எழுத முடியும். கொஞ்சம் கொஞ்சம் கவிதையினுடைய அந்த இலக்கணத்தை சொல்லும் பொழுது கவிதைகள் எழுதலாம். இதுதான் இரண்டாவது நிலை. மூன்றாவது நிலையில் பா வெண்பா வெஞ்சிப்பா கழிப்பது போல மரபு பாக்களினுடைய அடிப்படையை சொல்லிக் கொடுத்து அந்த அடிப்படைகள் எப்படி ஒட்டுவது என்பதை மட்டும் சொல்லிக் கொடுத்தால் போதும் அவர்களால் மரபு பாடல்களை எழுத முடியும். கல்வி என்பதுல மொழி சார்ந்து இருப்பது மிக குறைவாக இருக்கிறது, அறிவு சார்ந்து இருப்பதுதான் நிறைய இருக்கு எல்லா பாடப்புத்திரத்திலுமே. அப்ப அது ரெண்டும் தனித்தனி, நான் அதை தனியாக பிரித்து மொழி சார்ந்திருப்பதை மட்டும் தனியாக பிரித்து சொல்லிக் கொடுத்தால் 150 வகுப்புகளில் மிகப்பெரிய மொழி வல்லுநராக அவர்களை மாற்ற முடியும். ஆனா நாம இது ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிட்டு ஒரு பாடப்புத்திரத்திலே ஆடு வந்தது ஆடு போச்சு ரெண்டு முட்டிக்கிச்சு என்பதால் அவங்க வெறும் பாடங்களை படிக்கிறார்களே இல்லைய, மொழி சார்ந்த செய்திகளை அவர்களால் உள்வாங்குவதில்லை, அதற்கு முதன்மை தருவதும் இல்லை. அதைதான் நான் என்னுடைய பாடத்திட்டத்தில் நான் முதன்மைப்படுத்தி வரிசைப்படுத்தி நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். தொடக்க நிலையில் இந்த அட்டைகளை பயன்படுத்தி சொல்லிக் கொடுத்து மாணவர்கள் அத்தனை பேரும் ஓராண்டுக்கு எல்லாருமே படித்தாங்க. இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. இப்ப கூட பள்ளி நடந்துகிட்டு அதற்கு பிறகு நான் உருவாக்கியவை தெரியாது, அதனால நான் அதை கொடுத்ததற்கு வாய்ப்பும் இல்லை, அவரோடு தொடர்பு கொள்ள முடியல. அதனால நிலை 2 நிலை 3 என்பது நான் உருவாக்கிய அந்த செய்திகளை அவரிடம் கொண்டு சேர்க்கவில்லை. எனவே ஆஸ்திரேலியாவில நிலை 1 மட்டும் நடக்குது, ஏன்னா வாயில சொன்னால் இந்த உலகம் ஒத்துக்காது.
நீங்க இப்பொழுது காணொலி ஊடாக யூடியூப் ஸ்கைப் வழியாக இந்த பாடங்களை சொல்லிக் கொடுக்கிறீர்கள், அது எப்படி?
அதுதான் இப்ப நான் யூடியூப்ல ஏற்றிருக்கேன். ஏற்றி ஒரு மாதம் கூட இருக்காது, ஆனா நிறைய பேர் பாக்குறாங்க. அதே மாதிரி 32 ஆட்டங்களை எப்படி நடத்துவது அங்கு என்று சொன்னதை வந்து 800 பேருக்கு மேல பாத்துட்டாங்க. இந்த காணொலியே அவர்கள் வந்து பயிற்சி எடுத்துக்கலாம்.
அடுத்த கட்டமாக என்ன செய்ய இருக்கீங்க?
மிக முக்கியமானது என்னென்றால் தமிழ் நாம அப்படியே உலகம் முழுவதும் நம் மக்கள் பறந்து கிடக்கிறார்கள். அங்கு தமிழ் சூழலே இல்லை. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தா 2 தலைமுறை 3 தலைமுறை தமிழ் படிக்காமலே போயிடுது. சில இடங்களில் தமிழ் தெரியவில்லை. தமிழ் சொற்கள் வெறும் தேவார திருவாசகம் மட்டும் பாடுவது மட்டுமே தமிழனுக்குரிய அடையாளம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவே எப்படியாவது உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அனைவரும் செய்தித்தால் படிக்கக்கூடிய அளவிற்காவது குறைந்தது 30 வகுப்புகள் நாம் சொல்லிக் கொடுத்தாலாவது அங்கு இருக்கக்கூடியவர்கள் செய்தித்தாளை படிப்பார்கள் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். படிக்க வைத்துவிடுவேன் என்பதிலும் உறுதியாக இருக்கிறேன். தமிழன் என்று சொன்னால் தமிழ் என்று சொல்லும் பொழுது தமிழனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அந்த மொழியை ஆழமாக அறிந்திருக்காவிட்டாலும் கூட படிக்கக்கூடிய அளவுக்காக அறிந்திருக்கிறது. அதற்கு பிறகு மிக எளிமையாக அவர்களை கொண்டு வந்து விடலாம். இப்போது படிக்கக்கூடிய வாய்ப்புகளே இல்லாமல் உலகம் முழுவதும் பறைப்படுத்தக்கூடிய நம் தமிழ் மக்கள் படிக்க முடியாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த வகை பெரிதும் உதவும் என்று நினைக்கிறேன். இந்த ஆசையோடு தான் நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன்.
இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் உங்களை எப்படி தொடர்பு கொள்ளலாம் என்பதை விளக்குங்களேன்.
என்னுடைய மின்னஞ்சல் ஊடாக தொடர்பு கொள்ளலாம். pollachinasan@gmail.com. 1 மணி நேரம் பயிற்சி கொடுத்தால் போதும், அவர்களை நான் ஆசிரியராக மாற்றுகிறேன். அவர்களுக்கு தமிழ் படிக்க தெரிந்தால் போதும். இதற்கு தனியாக பள்ளி இடம் இதெல்லாம் வேண்டாம். அவர்கள் வீட்டிலேயே மாணவர்களை படிக்க வைக்கலாம். வாரம் 1 மணி நேரம் சொல்லிக் கொடுத்தால் போதும். மிக அருமையாக அவர்கள் அந்த 1 வருடத்திற்குள் செய்தித்தாளை படிக்கக்கூடிய நிறைவு செய்வார்கள். அல்லது என்னுடைய இணையதளம் இருக்கிறது, tamilam.net என்கிற அந்த இணையதளத்தில் இருந்து வலையறுக்கிக் கொண்டு அவர்கள் நடத்தலாம். உதவி வேண்டும் என்றால் என்னோடு தொடர்பு கொண்டால் அனைத்து உதவிகளும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கேன்.
மிக்க நல்லது. நீங்கள் நீண்ட நேரம் நமக்கு பொறுமையாக ஒரு நேர்காணலை தந்ததற்காகவும் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும் என்று SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் வாழ்த்து கூறியும் நன்றியுடன் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
நன்றி, நன்றி, வணக்கம்.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS யுவர் லாங்குவேஜ் மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.